நான் இன்று என்னுடைய சத்சங்கத்தை சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் தூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சும குரு யோகி ராமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் பதினன் சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் பரம்பொருளின் ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலார் மலை ராமதேவர் அழகு மலை ராமதேவர் அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனியாரூர் கமலமுனியாரூர் சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல் சுந்தரானந்தர் கூடல் சொல்லுமட்டு குடியில் வாமியரோடு நற்றால் காசி நந்தி தேவர் நற்றால் காசி நந்தி தேவர் பாதி அரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை புவனாதர் பழனிமலை புவனாதர் பழனிமலை புவனாதர் திருப்பரங்குன்றம் அதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம் பதஞ்சலி ராமேஸ்வரம் செய்தி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பை கோராக்கர் மயூரங்குதம்பை திருவருணையூர் இடைக்காடர் சமாதி சேர்ந்த நிறமை காக்கவே சமாதியில் சேர்ந்த நேரமை காக்கவே அகஸ்தியர் கிரியா பபஜி பத்திரி சர்வசமாதி அடைந்த நேருளும் உயவே ஓம் கிரிய பபாஜி ஓம் சிவாய. இன்று எங்களுக்கு புதன்கிழமை சத்சங்கம் வழமை போலவே மற்றைய உலகளாவிய சங்கங்களுக்கு வியாழக்கிழமை அதிகாலை பிரம்மமுகூர்த்த சத்சங்கமாக அமைகின்றது. இன்றைய சத்சங்கத்தில் நான் ஒரு சில பக்கங்களை வைசப் பாபாஜி பாபாஜியின் தெய்வீக குரலிலிருந்து எடுத்து படிக்கின்றேன். எல்லோரும் தியான முத்திரை போட்டு கண்களை மூடிக்கொண்டு உள்வாங்குங்கள். பல அற்புதமான விடயங்கள் ஆன்மீகத்திற்கும் வாழ்க்கைக்கும் கிடைக்கும் என்பதில் ஐயமில்லை. இன்று நான் படிக்கப் போகும் பக்கங்கள் 196, 197, 198, 199. மனிதன் இன்று அன்றாட வாழ்க்கையில் செயற்கை பொருள்களுக்கு அடிமையாகிவிட்டான். அறிவியல் கருவிகளால் அழைக்கப்படும் பொம்மையாகவே அவன் மாறிவிட்டான். சுற்றுச்சூழலை வெல்வதிலேயே அவன் மகிழ்ச்சி அடங்கியிருக்கின்றது. புறப்பொருள் சார்ந்து எந்த அளவிற்கு புறப்பொருள் சார்பு எந்த அளவிற்கு குறையுமோ அந்த அளவிற்கு மகிழ்ச்சி அதிகமாகும். நமக்கு அந்நியமாம் உள்ள பொருளை நாடினால் துன்பமே விளையும். இந்நிலை மாற கிரியாயோகம் மிகவும் உகந்தது. புறச்சார்பை துறந்து மனிதனை தன்னிறைவு கொண்டவனாக ஆக்குவதில் கிரியாயோக மார்க்கம் மட்டுமே வெற்றி பெற்றிருக்கின்றது. இது அவனது உடல் மனம் உயிர் ஆகியவற்றை வலிமையாக்குகின்றது. இதனது பல பயிற்சிகள் மனிதனை முழுவதும் ஆரோக்கியம் ஆக்கி நோயற்ற வாழ்வை நல்கின்றன. பொறிகள் தெளிவாகி மனமும் புத்தியும் அற்புதமாக கூர்மையடைகின்றன. மனிதனது அக ஆற்றல்கள் வளர்ந்து மறைந்திருக்கும் சக்தியல் வெளிக்கொணரப்படுகின்றன. அம்மனிதன் வீட்டில் ஆற்றல் மிகு தலைவனாகவும் சமுதாயத்தில் பயனுள்ள அங்கத்தவனாகவும் நாட்டில் நல்ல குடிமகனாகவும் ஆகின்றான். உயர்ந்த தலைவனாகி அந்த மனிதன் மனித சமுதாயத்தையே வழிநடத்தும் ஆற்றலை பெறுகின்றான். இன்றைய நிலையில் நம்பிக்கையின்மையும் அகந்தையும் அதிகமாகவே வெளிப்படுகின்றன. எல்லாவற்றையும் குறை சொல்வது பழக்கமாகிவிட்டது. மரபிற்கு சரியான மரியாதை கொடுப்பதில்லை. 20ஆம் நூற்றாண்டு சமயத்தை ரஜோகுணம் ஆதிக்கம் செய்கின்றது. படபடப்பு மிக்க செயல்கள் தினம் சாதாரண மனிதனை சுற்றி நடைபெறுகின்றன. வைசியமான மேலநாட்டு பண்பாடு உலகம் முழுவதும் சூழ்ந்திருக்கின்றது. பணம் சம்பாதிப்பதே வாழ்க்கையின் நோக்கம். இந்த இழிநிலையிலிருந்து மனிதனை உயர்த்த பாபாஜியின் கிரியா யோகம் பின்பற்றப்பட்டால் முன்னர் சொல்லப்பட்ட எல்லாமே கவனிக்கப்படும். அதிகமாய் செயல் புரியும் தன்மையை அடக்கக்கூடாது. இன்றைய மனிதனால் அமைதியாக இருக்க முடியாது. சேற்றில் விழுந்து தத்தளிப்பவனை காப்பாற்ற குளத்தின் கரையில் குனிந்து தான் ஆக வேண்டும். யோகியும் அவ்வாறே எல்லாவற்றுக்கும் தயாராக இருக்க வேண்டும். செயல் புரிதல் தவிர்க்க முடியாதது. செயல்பாட்டின் மூலம் யோகம் அடையப்பட வேண்டும். இன்றைய மனிதனுக்கு மிகச்சிறந்த சாஸ்திரங்கள் பகவத்கீதையும் யோக வாசிட்டமும் ஆகும். அதுவும் கீதை என்று மிகவும் அதுவும் கீதை என்று மிகவும் பொருத்தமானது. ஒவ்வொரு சாதாரண செயலும் எல்லா யோகங்களின் கலவையாக வேண்டும். சாதாரண வாழ்க்கையிலிருந்து விலகுவது சாதனையாக கூடாது. பார்வையின் கோணத்தை மாற்றினால் வாழ்க்கையே ஆற்றல் மிகு சாதனையாகிவிடும். சரியான பாவம் சாதாரண வாழ்க்கையை யோக நிலைக்கு மாற்றிவிடும். அறிவு நிலைக்கும் உலகியல் நிலைக்கும் இடையே உள்ள பாலமாக கிரியா யோகம் விளங்குகின்றது. ஆன்மீகத்தையும் உலகியலையும் இணைக்கும் சமநிலை இதில் உண்டு. கடப்பு நிலை வாழ்க்கையை இது உபதேசிக்கின்றது. ஆனால் எதையும் அப்படியே ஏற்றுக்கொள்ளச் சொல்வதில்லை. சரியான வழிகளை பின்பற்றி அதன் பயன்களை நம் வாழ்க்கையில் அனுபவிக்கச் சொல்கின்றது. அதன் எல்லையை புரிந்து கொள்ளலாம். மனிதனிடமுள்ள எல்லா ஆற்றலையும் ஒரு சேர வளர்ப்பது அதன் நோக்கம். மனிதனை உயர் மனிதனாக்க அது வழிவகுக்கின்றது. உயர் நோக்கும் ஆழ்ந்த ஞானமும் கொண்ட புது மனிதனை உருவாக்கி சத்திய யுகத்தை உண்மை உலகாக்க மேல நாட் நிலை நாட்டுவதே இதன் நோக்கம். பல வகை யோக கோட்பாடுகள் இன்று காணப்படுகின்றன. அவற்றில் பல முரண்பட்டவையாக திகழ்கின்றன. மெலிந்த அரை நிர்வாணமாய் திருநூறும் சடையும் கொண்டு மரத்தடியில் உட்காரம் படம் இன்று காணப்படுகின்றது. இம்மரபு இன்று ஆழ பதிந்து விட்டது. யோகத்தில் நிகழும் உயர் உடல் செயல்கள், யோக நிலை, சூட்சும அனுபவங்கள் ஆகியவை சந்தேகத்தோடு நோக்கப்படுகின்றன. இக்கருத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். கிரியா யோகத்தில் இத்தகைய ஏதும் கற்பனை செய்யப்படுவதில்லை. இது சிலருக்கு மட்டுமே உரியது அன்று. சில லாபங்களை பெற சிலர் மட்டுமே பயிலும் செயற்கை பயிற்சி முறை அன்று இது. நன்கு பரிசோதிக்கப்பட்ட முழுமையான வாழ்க்கையை எல்லோருக்கும் பின்பற்றப்படும் பகுத்தறிவுக்கு உட்பட்ட மார்க்கம் கிரியா யோகம். நாளை உலகிற்கே இது பொது ஆகும். உயர் ஆற்றலை பயன்படுத்தி செய்யப்படும் பயிற்சி அன்று இது. நமக்குள் ஒளிந்து கிடக்கும் ஆற்றலை வெளிக்கொணர உதவும் மார்க்கம் கிரியா யோகம். மனித சமுதாயத்திற்கே பொதுவான மனித மனமே இதில் முக்கியமான கருவி. ஆகவே கிரியா யோகம் என்பது இமயமலை குகைகளில் உட்கார்ந்து செய்யப்படும் பயிற்சி அன்று. வெறும் கோவணம் உடுத்தவனுக்கோ, கல்லில் படுப்பவனுக்கோ, பிச்சை எடுத்து உண்பவனுக்கோ மட்டும் உரியது அன்று. இந்த மார்க்கம் வாழ்வின் பல நிலைகளில் வாழ்பவருக்கும் இது பொருந்தும். துறவி அல்லது யோகிகளுக்கு மட்டுமன்று, இது உலகப் பொது சொத்து. நகரவாசிகள், கிராமவாசிகள், காட்டுவாசிகள் என பலரும் இதனை ஆழ்ந்து கற்று பயில வேண்டும். ஆத்மானந்தமே இதன் பயன். அரவிந்தரின் தரிசனம் வார்த்தையை விட வலிமையானது. அவர் நம் நடுவே இருந்தே ஓர் அரிய இருந்ததே ஓர் அரிய ஆசீர்வாதம். பாபாஜியும் அவ்வாறே. அவர் பெயரை சொன்னாலே போதும், அது செயல்களை விட வலியது. நமது பழங்கால ரிஷிகள் மிக பெரியவர்கள் என்று சொல்லிவிட்டு தூங்கச் செல்வது புகழ் தராது. அது பெருமுட்டாள்தனம். ரிஷிகளை பற்றி நாம் பெருமை கொள்கின்றோம், ஆனால் அவர்கள் நம்மை பற்றி பெருமைப்படுகின்றார்களா என்று உங்களையே கேட்டுக்கொள்ளுங்கள். பணத்தை இழந்தால் அது இழப்பில்லை. உடல்நலம் குன்றினால் சிலவற்றை இழக்கின்றோம், ஆனால் குணநலனை இழந்தால் எல்லாவற்றையும் இழக்கின்றோம் என்று சொல்லப்படுகின்றது. வேறு விதமாக கூறினால், கெட்ட எண்ணங்கள் தொடர்ந்தால் அவை உந்துதலாக மாறுகின்றன, உந்துதல் கருத்தாக மாறுகின்றது, தொடர்ந்த கருத்து செயலாகின்றது, தொடர்ந்த செயல்கள் குணநலனாகின்றன, குணநலன் மனிதனின் விதியை உருவாக்குகின்றது. சிறியவர் பழக்கத்திற்கு அடிமையாவார், பெரியவர் பழக்கத்தை படைப்பார். தலைவனை புகழ்தலை இது விளக்குகின்றது. எனவே ஒவ்வொரு மனிதனும் மனதாலும் சொல்லாலும் செயலாலும் தானே தனக்கு விளம்பரமாகின்றான். இப்போது நம் ஆன்மீக உணர்வுகளை உந்த வேண்டும். உந்துதல் கருத்தாக வேண்டும், கருத்து நடைமுறையாக வேண்டும், நடைமுறை வழக்கமாக வேண்டும். வழக்கம் நமது குணாதிசயத்தை உருவாக்கும், இதனால் நம் விதி உருவாகும். அப்போது நம்மை நாம் நன்கு உணர்ந்தவராவோம். நம் வாழ்க்கையாம் புனித பயணத்தின் முடிவு நம்மை நாம் உணர்தலே ஆத்ம சகசாரம். ஒன்றையும் எதிர்பாராமல் தொண்டாற்ற பயணத்தின் போது கற்றுக்கொள்ள வேண்டும். தொண்டுக்கு ஒரு எப்போதும் பயனுண்டு. அது எப்போதும் படைக்கும் வாழ்வில் ஒவ்வொரு செயலும் நம்மை உயர்த்தலாம் அல்லது தாழ்த்தலாம். நாம் என்ன செய்கின்றோம் என்பதில்லை, எவ்வாறு செய்கின்றோம் என்பதில்தான் செயலின் உயர்வே இருக்கின்றது. மனித சமுதாயத்தை நேசிப்பவர் ஒரு மலர் போன்றவர். அம்மலரை எங்கு வைத்தாலும் அது நறுமணம் வீசும். அவரது இயல்பு நமக்கு ஒரு பயனின்றி பிறருக்கு தொண்டாற்றுவது. தமக்கு ஒரு பயனின்றி பிறருக்கு தொண்டாற்றுவது. ஆற்றில் மிதந்து செல்லும் கட்டையாக இராமல் மின்சாரம் பாயும் கம்பியாக வானத்தில் பறந்து செல்லும் வண்ணாத்தி பூச்சியைப் போன்று உணர்வு மிக்க ஆன்மீக வாழ்க்கையை நடத்துவோம். இருட்டறையில் இருந்து கொண்டு இருட்டு பற்றி புலம்பாமல் இருப்போம். உலகின் வெளிச்சத்தில் வாழும் சிந்தனையாளராக இருப்போம். வெறும் புத்தக அறிவோடு இருக்க வேண்டாம். அகந்தையின் சத்தத்தை அடக்கி தெய்வீகத்தின் குரலை கேட்போம். அளவில்லாத புகழ் பெறுவோம். நம்மை வெட்டுபவருக்கும் இனிய மனம் தரும் சந்தன மரமாக இருப்போம். நம் வாழ்க்கை ஒரு வாழும் கடிதமாகட்டும். அதில் உள்ள அழியாத உண்மையை உலகம் கண்ணாடியின்றி படிக்கட்டும். உலகப் பெரும் போர்களால் ஏற்பட்ட புண்கள் இன்னும் ஆறவில்லை. மனித மதிப்புகள் ஆபத்துக்கு உள்ளாகி எங்கும் ஒழுக்கம் அதிர்ந்து காணப்படுகின்றது. வெறுப்பை வெறுப்பால் வெல்ல முடியாது, அதுபோல் போரை போரால் வெல்ல இயலாது. போரிடுவது மனித இயல்பன்று, வெறும் அரசியல், சமூக, பொருளாதார, அறிவியல் மாற்றங்கள் போதா? அவை நிரந்தர மதிப்பை தரமாட்ட. சமய அடிப்படையில் சமுதாய உயர்வை பற்றி சிந்திக்க வேண்டும். மறைந்திருக்கும் ஆன்மீக சக்தியை கண்டறிய வேண்டும். அதை அன்றாட வாழ்விற்கு பயன்படுத்த வேண்டும். ஆன்மீகத்தை நோக்கி மனித மனத்தை உயர்த்த வேண்டும். தூய எண்ணங்கள், வார்த்தைகள், செயல்கள் ஆகியவை மனிதனை விலங்கு நிலையிலிருந்து உண்மையான மனித நிலைக்கு உயர்த்தி உள்ளிருக்கும் தெய்வீகத்தை வெளிப்படுத்தும். உலகில் மிக உயர்ந்த தேடல் இதுவே. மிக உயர்ந்த உணர்வை இதுவே நல்கும். மனிதனுடைய இச்சை, எண்ணம் ஆகியவற்றை உயர்த்த இலக்கை நோக்கி இதுவே வழிநடத்தும். நாகரிகத்தின் ஆன்மா சமயமே. அது சமயமின்மையின் இன்மையில் அழியாது. உண்மை சமயம் அமைதி வீரர்களை உருவாக்கி நாடுகளுக்கு இடையே மகிழ்ச்சியான சகோதரத்துவத்தை ஆன்மீகத்தின் மூலம் நிலை கொள்ளச் செய்கின்றது. கீழான சக்திகளை அது செயல்படாமல் தடுக்கின்றது. உண்மையான சமயம் எல்லோர் இதயத்திலும் இருக்கும் சச்சிதானந்த நெருப்பை தூண்டுகின்றது. ஆன்மீக ஞானம் வளர வளர மனிதனின் இயல்பு வெளிப்படுகின்றது. உணர்வு விரிகின்றது. உலகம் முழுவதும் அவன் வீடாகி புனித சமுதாயமே அவன் குடும்பமாகின்றது. ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளுதலை வாழ்வின் பெருங்கலை ஒப்பியல் சமய நோக்கில் மாறுபட ஒப்புதல் என்பதே சிறந்த பாடம். வேறுபாடுகள் வெறுப்பை உண்டாக்கும் போதுதான் பெரும் தொல்லை ஆகின்றன. ஒற்றுமையை உண்டாக்கும் போது அவை வாழ்வை வளம்படுத்துவன. நமக்குள் உண்மையான ஆன்மீக வளத்திற்கான சேவை தேவை ஏற்படட்டும். வாழ்க்கையின் பிரச்சனைகளுக்கு அறிவியல், வெளிநாட்டு திருச்சபைகள், இலக்கியங்கள், மற்ற புதுமைகள் ஆகியவற்றில் தீர்வு ஏதும் கிடையாது. அவை ஆழமாக ஊடுருவி செல்வதில்லை. கஞ்சா இதய ஜுரத்தை தீர்க்காது. உடம்புக்கு வாழ்வு எதுவோ, தலைக்கு ஒளி எதுவோ, இதயத்திற்கு அன்பு எதுவோ, அதுவே நமக்கு வளமும் அங்கத்திற்கு முழுமையும். மனிதநேயம், மனிதனுக்கு இருப்பு, வாழ்க்கைக்கு எதுவோ அதுவே நாம் எப்போதும். அகந்தை கொடுமையானது, குறும்பு செய்வது கெட்டது என்பதை மறவாதீர்கள். மௌனத்தின் சந்நிதியில் ஏற்படும் சத்தம் அது. உலகத்தின் சத்தம் அகந்தையின் வெளிப்பாடே. இலக்கியவாதிகள் என்று சொல்லப்படுபவர்கள் மௌனத்தை விட சத்தத்தை விரும்பி ஏமாந்து போனார்கள். இதன் மூலம் அவர்கள் வாழ்வின் நுட்பத்தை தவற விடுகின்றார்கள். அகந்தையை முழுதும் அழியுங்கள். அது மிச்சமில்லாமல் நீங்கும் போது ஆனந்த கோயில் திறக்கப்படுகின்றது. மௌனத்தின் கோயில் நுழையுங்கள். மௌனத்தின் கோயிலில் நுழையுங்கள். மௌனத்தின் ஆசிகள் பொதுவாக அறியப்படுவதில்லை. உலக வாழ்வாம் மரப்பட்டை சத்தத்தின் மீதே மிதக்கின்றது. அது வெறும் சமநிலையே. ஆனால் ஆழத்தில் மௌனத்தின் சந்நிதி ஆத்மாவின் இருப்பிடமாகின்றது. இதயத்தில் புனித சுவத்தில் அது சொர்க்கத்தின் ராஜ்யமாகின்றது. உலக சத்தத்திற்கு அப்பாற்பட்டது மௌனம் என்பது. பார்க்காத சக்தி, மந்திரத்தன்மை கொண்டது, வாழ்வின் திறப்பு சாவி. அனந்தத்தின் ஊற்று மௌனம். எங்கும் பரவ வேண்டும். தனிமையில் மௌனம் எளிது, கூட்டத்தில் சத்தம் எளிது. ஆனால் சமுதாயத்தில் இருந்து கொண்டு தனிமையில் வாழ்தல் கடினம். ஆத்மாவை முழுமை, அங்கம், பின்னம், அபின்னம், காரணம், காரியம் என்று பகுத்து பார்க்காதீர்கள். ஆகாயம் நீல நிறமாக தெரியும். ஆனால் உண்மையில் நீல நிறமாக முடியாது. தனி மனிதன், உலகம், பிரபஞ்சம் ஆகிய வேறுபாடுகள் ஆகாயத்தின் நீல நிறம் போன்றவை. சப்த ஸ்பரிச கந்த உருவ ரச கந்தம் ஆகியவை வெளியின் ஒருமைப்பாட்டை முரண்படுத்துமா? ஆன்மா ஆகாயத்தை போன்று வேறுபாடு அற்றது. அதில் உள்ளும் இல்லை, புறமும் இல்லை. ஆன்மாவை பற்றிய வரையறைகளை அகற்றுங்கள். ஆன்மாவை அறியாதவன் அதன் ஒருமைப்பாட்டை, வேற்றுமையில் ஒருமை எவ்வாறு அறிவான்? ஆகாயத்தை போன்று ஆத்மா எங்கும் பறந்தது, நித்தியமானது. அது எல்லாவற்றிலும் உள்ளது, அசையாதது, நேரடியானது. ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நம. இன்று 4 பக்கங்கள் படிக்க என்று தொடங்கி 5 பக்கங்கள் படித்து முடிக்கப்பட்டது. ஏனென்றால் அந்த கொடுக்கப்பட்ட கருத்துக்களை முழுமையாக முடிக்க வேண்டும் என்பதற்காக இந்த வாசிப்பில் பெரிய கருத்துக்கள் எல்லாம் கூறப்பட்டிருக்கின்றன. இப்போது எங்களுடன் கார்த்திகேயன் ஐயா அவர்கள் இருக்கிறார்கள். அவருடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடர்வோம். ஓம் கிரிய பாபாஜி நமோம், ஓம் சிவாய நம.
ஓம் கிரியா பாபாஜி நமோம்,
ஓம் கிரியா பாபாஜி நமோம்,
ஓம் சிவாய நமோம்,
ஓம் சிவாய நமோம்.
இன்றைய சத்சங்கம் வியாழக்கிழமை எங்களுக்கு காலை பொழுது, வேறு நாடுகளில் சில வித்தியாசங்கள். இன்றைய சத்சங்கத்தினுடைய கருத்துக்களை முழுமையா கேட்டா நம்முடைய வாழ்க்கைக்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் இருக்குது. அதோடு மட்டும் இல்லை, எதெல்லாம் விட முடியும் எதெல்லாம் விட முடியாது என்ற மாதிரி ஒரு கருத்தை வந்து கரெக்டாக அதில் நமக்கு கொடுத்துருக்காங்க. விட முடியும் என்றதை மட்டும் எடுத்து நம்ம முயற்சி பண்ணா போதும், விட முடியாதது தானா நம்மளை விட்டு போயிடும். சைவ சித்தாந்தம் சொல்லுவாங்க, விட முடியும் என்றத முயற்சி பண்ணி நம்ம செஞ்சா போதும், விட முடியாதது தானா நம்மளை விட்டு விலகிடும் என்ற ஒரு கருத்தை சொல்லுவாங்க. இன்றைய படிச்ச ஒவ்வொரு விஷயமும் சைவ சித்தாந்தத்துல சொல்லப்பட்ட ஒரு முடிஞ்ச முடியும். அதுதான் நமக்கு இப்படி கொஞ்சம் பிரிச்சு பிரிச்சு அதனோட சேர்த்து நமக்கு புரியற மாதிரி இணைச்சி இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. என்னுடைய சிந்தனைக்கு அப்படிதான் படிக்க 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 அப்படியே உள்ள போகுது. இந்த கருத்தை தான் இவ்வளவு பெரிய பாடமா நடத்தி நமக்கு காட்டுறாங்க. அதை இப்படி சொல்லக்குள்ள சுருக்கமா இருக்கு, இப்படி சுருக்கமா சொல்லக்குள்ள என்னன்னா இவ்வளவுதான் அதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்களேன்ற மாதிரி இருக்கும். அதை விரிச்சு சுருக்கி அதுக்குள்ள சொல்லக்குள்ள நமக்கு அது ஒரு நுணுக்கமான ஒரு விஷயத்துக்கு நமக்கு அது பயன்படுதுன்றதுனால தான் அந்த சைவ சித்தாந்தத்தை விரிச்சு சுருக்கி அதை சொல்றாங்க. கடைசி ஒரு வார்த்தையில கூட அது அசையாதது என்ற ஒரு வார்த்தை வந்தோடனே அது முழு கருத்து அதுக்குள்ள அடங்கி போச்சு. ஆன்மா அசையாத ஒரு பொருள், நம்மகிட்ட அது வரக்குள்ள அசையுது. அது அசையாத தன்மைக்கு கொண்டுட்டு போறதுக்கு தான் நம்ம எல்லா பயிற்சி அப்படி எல்லாரும் ஒவ்வொருத்தங்க தொண்டுலிய பயிற்சியில யோகத்துல ஞானத்துல தியானத்துல இப்படி போறாங்கன்னு சொல்லி சைவ சித்தாந்தம் சொல்லுது. அந்த வகையில இந்த கருத்தை வந்து மீண்டும் மீண்டும் நீங்க காணொலிய திருப்பி போட்டு அதுல எந்த இதெல்லாம் நம்மளால நடைமுறைக்கு கொண்டு வர முடியும்ன்றத முயற்சி பண்ணுங்க. அதுக்கப்புறம் அது வந்து உங்களை வழி நடத்தும், வழி நடத்தி உங்களுடைய தகுதியையும் காட்டி உங்களை மேன்மைப்படுத்தும். எனக்கு சேர்த்துதான் சொல்றேன் இந்த கருத்து, எனக்கு நிறைய இந்த சத்சங்கத்துல கருத்துக்கள் தேவைப்பட்டிருக்குது. அதை நான் மறுபடியும் பார்த்து அதுல எதெல்லாம் என்னால கடைபிடிக்க முடியும் என்றத நான் முயற்சி பண்ண போறேன். அந்த வகையில பாபாஜியுடைய துணையாக நின்று எல்லாரும் அந்த முயற்சி நீங்க செய்யக்குள்ள அவர் எல்லாருக்கும் பொதுவான ஆளா இருக்கிறதுனால எல்லாருக்கும் அது கை கூடும் என்பதில் ஐயமில்லை. நன்றி. ஓம் கிரிய பாபாஜி நமம். ஓம் சிவாய நமம்.
நன்றி நன்றி. கதையன் ஐயா மிகவும் அருமையாக வளமை போலவே அதை தொகுத்து சொல்லியிருக்கின்றீர்கள். மிகவும் அருமையாக அதில் நீங்கள் சொன்ன அந்த ஒரு விடயம், விடக்கூடியதுகளை நாங்கள் எடுத்து விட்டுக்கொண்டு விட முடியாததுகளை பற்றி அதை பற்றி கவலைப்படாமல் விடக்கூடியதுகளை முடிந்தளவில் விடுவோம், விட முடியாதவை அது தன்பாட்ட தன் அளவிலேயே விடப்படும் என்று சொன்னீர்கள். அதை பலரும் நம்ப முடியாது அது எப்படி நடக்கும் என்று. ஆனால் அதற்கு ஒரு உதாரணமாக சைவ சித்தாந்தத்தில் சொல்லப்பட்ட ஆழமான கருத்து இந்த நாங்கள் படித்த கண்ம வினைகளை வைத்து பார்க்கும்போது மூன்று விதமான வினைகள் என்று படித்திருக்கின்றோம். ஒன்று சஞ்சித வினை, மொத்த வினையாக எங்களுடைய புத்தி தத்துவத்தில் இறைவன் வைத்து பாதுகாக்கின்றார் ஒவ்வொரு உடலுக்குள் போகும் போதும் வரும்போதும். அதில் பிராப்த வினையை தந்து அனுபவிக்க விடுகின்றார். ஆகாமிய வினையை நாங்கள் பிராப்த வினையை அனுபவிக்கும் போது ஈட்டுகின்றோம். கார்த்திகேயன் ஐயா சொன்ன அந்த விடயத்தை இங்கு கொண்டு உதய ஒரு உவமானமாக வைத்து பார்த்தோம் என்றால் அந்த கருத்தை நாங்கள் இங்கு இந்த நிலையில் நிகழ் காலத்தில் இந்த ஆகாமிய வினைகளை அதான் எங்களால் விடக்கூடிய விடயம், அதைத்தான் இங்கு கூறிய விடக்கூடிய விடயத்திற்கு உவமானமாக கொண்டு வருகின்றேன். ஆகாமிய வினைகள் என்பது விடக்கூடியது, எங்களால் முடியும். ஆனால் எங்களால் விட முடியாத விடயம் என்ன? ஏற்கனவே சஞ்சிதத்தில் இருக்கும் வினைகள். ஆகவே எவ்வளவு அருமையாக அவர் சொன்ன அந்த வசனத்தை நான் இங்கு கொண்டு பார்த்தேன். அவர் சொல்லும்போது இந்த ஆகாமிய வினைகளை எங்களால் இந்த நிகழ்காலத்தில் விடக்கூடியவைகளை நாங்கள் விட்டு விட்டோம் என்றால் எங்களால் விட முடியாத வினையாகிய சஞ்சித வினையை இறைவன் எரிப்பான் என்று சொல்லியிருக்கின்றது சைவ சித்தாந்தம். ஆகவே இன்று நாங்கள் படித்த பல விடயங்கள் இந்த புத்தகத்தில் வாழ்க்கைக்கும் எங்களுடைய கிரியா யோகத்துக்கும் மிகவும் முக்கியமான விடயங்கள். அது மாத்திரமல்ல, இதை திருப்பி திருப்பி கேளுங்கள். நாங்கள் ஏன் இந்த கிரியா யோகம் செய்ய வேண்டும் என்பதற்குரிய சில கருத்துக்கள் அங்கு பொதிந்திருக்கின்றன. அது மற்றவர்களோடு பேசும்போது கூட நீங்கள் மற்றவர்களுக்கு அதை விடயத்தை விளக்குறது கூட சிறந்ததாக அமையும். ஆகவே இன்று இறைவனையா இல்லை, இதன் சுருக்கத்தை சொல்வதற்கு அவர் சார்பில் நான் சில விடயங்களை இங்கு சொல்ல வேண்டுமென்றால், சில விடயங்களை மாத்திரம் சத்சங்கத்தின் விளக்கத்திற்காக, புற பொருள் சார்பு எந்த அளவிற்கு குறையுமோ அந்த அளவிற்கு மகிழ்ச்சி அதிகமாகும் என்கின்றார் பாபாஜி. நமக்கு அந்நியமாயுள்ள பொருளை நாடினால் துன்பமே விளையும். இந்த நிலை மாற கிரியா யோகம் மிகவும் உகந்தது. புறச்சார்பை துறந்து மனிதனை தன்னிறைவு கொண்டவனாக ஆக்குவதில் இந்த மார்க்கம் வெற்றி பெற்றிருக்கின்றது. அது அவனது உடல், மனம், உயிர் ஆகியவற்றை வலிமையாக்குகின்றது. இதனது பல பயிற்சிகள் மனிதன் முழு ஆரோக்கியமாக்கி நோயற்ற வாழ்வை நல்கின்றன. பொறிகள் தெளிவாகி தினமும் புத்தியும் அற்புதமாக கூர்மையடைகின்றன. மனமும் புத்தியும் அற்புதமாக கூர்மையடைகின்றன என்று சொல்லப்படுகின்றது. அதைவிட இன்னொன்று சொல்லப்படுகின்றது, சாதாரண வாழ்க்கையிலிருந்து விலகுதல் சாதனையாக கூடாது. வாழ்க்கையை விட்டு ஓட வேண்டாம் என்று சொல்ல என்ன செய்ய வேண்டும் என்று சொல்கின்றார் பாபாஜி. பார்வையின் கோணத்தை மாற்றினால் வாழ்க்கையே ஆற்றல் மிகு சாதனை ஆகிவிடும் என்கின்றார். ஆகவே ஒவ்வொன்றையும் நாங்கள் பார்ப்பது, சிந்திப்பது, தெளிவதன் மூலம்தான் அதிலிருந்து நாங்கள் மாற வேணுமே தவிர வாழ்க்கையை விட்டு ஓடுவதில்லை என்று இங்கு சொல்லப்படுகின்றது. அறிவு நிலைக்கும் உலகியல் நிலைக்கும் இடையே உள்ள பாலமாக கிரியா யோகம் விளங்குகின்றது என்று கருத்து கொடுக்கப்படுகின்றது. நமக்குள் ஒளிந்து கிடக்கும் ஆற்றலை ஒளிக்கொணர உதவும் மார்க்கம் கிரியா யோகம் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. மனித சமுதாயத்திற்கே பொதுவான மனித மனமே இதில் முக்கிய கருவி என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அதாவது மனித சமுதாயத்திற்கு பொதுவான மனித மனமே இது, மனத்தை குறிக்கின்றது இங்கு. அதை வெல்லுவதுதான் கிரியா யோகத்தின் ஒரு பகுதி. அதைவிட இங்கு சொல்லப்படுகின்றது, ஒவ்வொரு மனிதனும் மனதாலும் சொல்லாலும் செயலாலும் தானே தனக்கு விளம்பரமாகுகின்றான். அப்போது நம் ஆன்மீக உணர்வுகளை உந்த வேண்டும். ஆகவே இந்த மூன்று நிலைகளிலும் முக்கரணங்களிலும் ஆன்மீக சிந்தனையே இருக்க வேண்டும் என்று பாபாஜி சொல்கின்றார். ஒன்றையும் எதிர்பாராமல் தொண்டாற்ற பயணத்தின் போது கற்றுக்கொள்ள வேண்டும். தொண்டுக்கு எப்போதும் பயனுண்டு என்று இன்னொரு இடத்தில் சொல்லப்படுகின்றது. அதாவது தொண்டை சிறப்பாக செய்யுங்கள், அதன் வழி நில்லுங்கள் என்றது கருத்து. அதைவிட தூய எண்ணங்கள், வார்த்தைகள், செயல்கள் ஆகியவை மனிதனை விலங்கு நிலையிலிருந்து உண்மையான மனித நிலைக்கு உயர்த்தி உள்ளிருக்கும் தெய்வீகத்தை வெளிப்படுத்தும் என்பதும் இன்றைய வாசிப்பில் காட்டப்பட்டிருக்கின்றது. இறுதியாக முக்கியமான மௌனம் என்பது பார்க்காத சக்தி, மந்திரத்தன்மை கொண்டது, வாழ்வின் சிறப்பு சாவி. ஆனந்தத்தின் ஊற்று மௌனம் எங்கும் பரவ வேண்டும். தனிமையில் மௌனம் எளிது, கூட்டத்தில் சத்தம் எளிது, ஆனால் சமுதாயத்தில் இருந்து கொண்டு தனிமையில் வாழ்தல் கடினம் என்றும் இங்கு குறிப்பு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவேதான் பாபாஜி சொல்கின்றார், அதற்கு பதிலாக வேறொரு இடத்தில், உலகத்தில் இருந்து கொண்டு வாழ், உலகத்தை கொண்டு வாழாதே என்பது. ஆகவே இன்றைய படிப்பில் பல பல நல்ல செய்திகள் இருக்கின்றது. இது சிறு கருத்துக்களை உடனடியாக எடுத்து கொடுத்தேன் உங்களுக்கு இறைவனையா செய்வது போல. ஆகவே நாங்கள் இந்த வாசிப்பிலிருந்து கிரியா யோகத்தின் பலன், கிரியா யோகத்தின் நோக்கம், கிரியா யோகத்தால் எப்படி வாழ்வது, கிரியா யோகத்தால் எப்படி சாதனை செய்வது என்பதெல்லாம் சுருக்கமாக தரப்பட்டிருக்கின்றது. இதன் விரிவு நாங்கள் சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தில் படிக்கின்றோம். ஆகவே அதன் வழி நிற்போம், எங்களுடைய சாதனையை வெல்வோம், வாழ்க்கையை வெல்வோம் என்று சொல்லி இந்த சத்சங்கத்தை இத்துடன் முடிக்கின்றேன். ஓம் கிரியா பாபா, ஓம் ஓம் சிவாய நமஹ.